ക്യൂബ, മാർത്തി, മാർക്സ്. மார்க்சியத்தை உள்வாங்கிக் கொண்ட பிறகு காஸ்ட்ரோ கியூப சரித்திரத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மீண்டும் வாசிக்கத் தொடங்கினார். வாசிக்க வாசிக்க சில புதிய வெளிச்சங்கள் கிடைத்தன. ஏகாதிபத்தியம், காலனி ஆதிக்கம் போன்ற பதங்களின் மெய்யான அர்த்தத்தை அவர் கியூப சரித்திரத்தில் கண்டுகொண்டார். முதலில் கொலம்பஸ். சரித்திர ஏடுகள் கொலம்பஸை மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக அடையாளம் காட்டியிருந்தது. கியூபாவை அவர்தான் கண்டுபிடித்தார் என்று பெருமைப்படுத்தியிருந்தது. உண்மையில் என்ன நடந்தது? அக்டோபர் 28, 1492 கொலம்பஸ் கியூபா வந்து சேர்ந்தார். இத்தனை அழகிய தீவை கண்டதும் அதன் மேல் காதலும் கொண்டார். ஆனால் உண்மையில் அவர் தேடி வந்தது கியூபாவை அல்ல, இந்தியாவை, இந்தியாவின் வளங்களை, குறிப்பாக தங்கத்தை. கியூபாவைக் கண்டதும் இந்தியாவைக் கண்டுபிடித்து விட்டதாகவே கொலம்பஸ் நினைத்து கொண்டார். சரி, கியூபாவைக் கண்டுபிடித்த பிறகு என்ன செய்தார்? உடனடியாக ஸ்பெயின் மகாராணிக்கு தான் கண்ட தீவை விலாவாரியாக விவரித்து கடிதம் எழுதினார். கொலம்பஸின் கண்டுபிடிப்பில் மகாராணி இசபெல்லா மயங்கிப் போனார். கியூபாவை விட்டு வைக்கக்கூடாது என்று ஸ்பெயின் முடிவு செய்தது. 1511 வருஷம் டிகோ வெலாகுவே குலார் என்பவர் ஸ்பானியப் படைகளை திரட்டிக் கொண்டு கியூபாவிற்குள் நுழைந்தார். கியூபாவின் கவர்னராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் கொலம்பஸோடு இணைந்து பயணித்தவர். ஸ்பானிய ஆக்கிரமிப்பின் தொடக்கப்புள்ளி இதுதான். காஸ்ட்ரோ கொலம்பஸை கண்டுபிடிப்பாளராக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்.
கொலம்பஸ் இங்கே கால் வைப்பதற்கு முன்பே கியூபா இருந்தது. இங்கே போதிய அளவு செல்வாக்குடன் மக்கள் வாழ்ந்தனர். கொலம்பஸ் அதை கண்டுபிடிப்பது எப்படி? கொலம்பஸ் இங்கே கால் வைத்திருக்கலாம், அவ்வளவுதான். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பரஸ்பரம் கண்டுகொண்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம். அதேபோல் ஐரோப்பிய ஆக்கிரமிப்பாளர்களின் செயல் கண்டுபிடிக்கப்பட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் என்றார். காட்டமாக கொலம்பஸ் கியூபாவில் மயில் பார்த்ததாகவும் குயில் பார்த்ததாகவும் மாய்ந்து மாய்ந்து எழுதினார். ஆனால் அங்கிருந்த மனிதர்களைப் பற்றி கவலைப்பட்டாரா? கிடையாது. கொலம்பஸ் கியூபாவில் கால் பதித்தபோது அங்கு கியூப பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர். குறிப்பாக இரண்டு பிரிவினர், டைனோஸ் மற்றும் சிமோனிஸ். கொலம்பஸ் கண்டுபிடிப்பதற்கு முன்பே இவர்கள் பரம்பரை பரம்பரையாக கியூபாவில் வாழ்ந்தவர்கள். வேண்டுமானால் இவர்களை கண்டுபிடிப்பாளர்களாக அறிவிக்கலாம். அசலான கியூப மண்ணின் மைந்தர்கள் இவர்கள்தான். கியூபாவின் சரித்திரம் இவர்களைப் பற்றியதாக இருக்க வேண்டும் என்றார் காஸ்ட்ரோ.
சைனோசியர்கள் விவசாயத்தில் ஊறிப்போனவர்கள். சிமோனியர்கள் சிறந்த வேட்டைக்காரர்கள். ஸ்பானியர்களின் வரவால் முதலில் பாதிப்படைந்தது இந்த இரு பழங்குடியின மக்கள்தான். தனது சொந்த நிலத்திலேயே இவர்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டனர். கழுதைகளைப் போல் இவர்களை உபயோகப்படுத்திக் கொண்டது ஸ்பெயின். அலறி துடித்த பலர் நாட்டை விட்டு வெளியேறினர். பிரியாமல் கியூபாவோடு ஒட்டிக் கிடந்த பலர் கொல்லப்பட்டனர். அவர்களது இடத்தை ஸ்பானியர்கள் பிடித்துக் கொண்டனர். பழங்குடியினர் கணிசமான அளவு காணாமல் போனதும்தான் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அதாவது, ஸ்பானியர்களுக்கு விவசாயம் தெரியாது. காடுகளிலும் மலைகளிலும் வேலை செய்ய தெரியாது. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது அவர்களுக்கு கை கொடுத்தவர்கள் ஆப்பிரிக்க அடிமைகள். ஆப்பிரிக்க அடிமைகளை அதிக அளவில் முதன்முறையாக உபயோகப்படுத்திக் கொண்ட பெருமை ஸ்பெயினையே சாரும். போர்ச்சுக்கல், பிரேசில், அமெரிக்கா உட்பட பல நாடுகள் அடிமைகளை தருவித்துக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் ஸ்பெயினை மிஞ்ச முடியவில்லை. ஆப்பிரிக்க அடிமைகளுக்கு கடுமையான பணிகள் ஒதுக்கப்பட்டன. கியூபாவின் வளங்களை வெளிக்கொணர இவர்கள் பயன்படுத்தப்பட்டனர். 1521 முதன்முறையாக ஆப்பிரிக்க அடிமைகள் கியூபாவிற்கு வந்து சேர்ந்தனர். 1521 முதல் 1870 வரை கியூபாவிற்கு குடிபெயர்ந்த அடிமைகளின் எண்ணிக்கை சுமார் 1.3 மில்லியன். கியூபாவின் இயற்கை வளம் பிரமிப்பூட்டுவதாக இருந்தது. தங்கம், வெள்ளி, ஆபரணக் கற்கள் எதையும் ஸ்பானியர்கள் விட்டு வைக்கவில்லை. செல்வங்களை தேடித் தேடி குவித்தனர். கியூபா நம்பிக்கை தரும் தீவு என்பது சர்வ நிச்சயமாக தெரிந்து போனது. கூடவே பயமும் வந்து ஒட்டிக்கொண்டது. இத்தனை அழகிய பகுதியை வேறு யாராவது கவர்ந்து சென்றால் என்ன செய்வது? உடனடியாக கோட்டைகள் கட்டப்பட்டன, சுவர்கள் எழுப்பப்பட்டன. வெளியாட்கள் உள்ளே வராமல் தடுக்கவும், கியூபர்கள் வெளியே எங்கும் தப்பிப்போகாமல் இருக்கவும் கூலிப்படைகள் உருவாயின. ஒரு காலனி நாடு என்பதையும் தாண்டி கியூபா முக்கியத்துவம் பெறத் தொடங்கியது. முதலில் ஒரு சுங்கச்சாவடியாகவும், பிறகு ஸ்பெயினின் பொருளாதாரத்தை பொறுக்க உதவும் சொர்க்க பூமியாகவும் கியூபா மாறிப்போனது. கியூபாவால் கவரப்பட்ட பிரிட்டிஷ் 1762 ஸ்பெயின் மீது போர் தொடுத்தது. போரின் முடிவில் கியூபா பிரிட்டிஷ் வசமானது. ஸ்பெயினின் காலனி நாடாக இருந்தபோது கியூபா ஸ்பெயினுக்கு மட்டுமே வர்த்தகம் செய்து கொண்டிருந்தது. ஸ்பெயின் அரசாங்கம் மட்டுமே அனைத்து உற்பத்தி பொருட்களையும் வாங்கிக் கொள்ளும். பொருட்களுக்கான விலையை ஸ்பெயின் அரசாங்கம்தான் தீர்மானிக்கும். கியூப விவசாயிகள் எதிர்த்து பேசக்கூடாது. அவர்கள் சொன்ன அடிமாட்டு விலைக்கு சரக்குகளை விற்றுவிட்டு அவதிப்படுவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. 1762 பிரிட்டன் ஹவானாவை கைப்பற்றிய போது முதன்முறையாக கியூபா தனது பண்டங்களை ஸ்பானியர்கள் அல்லாத பிறருக்கும் விற்பனை செய்யத் தொடங்கியது. 1763 கியூபா மீண்டும் ஸ்பெயினின் கைகளுக்குச் சென்றது. இந்த முறை ஸ்பெயின் வேறு சில திட்டங்களை தீட்டி வைத்திருந்தது. கியூபாவை அடித்தளமாகக் கொண்டு லத்தீன் அமெரிக்காவிலுள்ள பிற நாடுகளையும் கைப்பற்றிக் கொள்ள ஸ்பெயின் விரும்பியது. விரைவில் அர்ஜென்டினா, பெரு, பொலிவியா, கவுதிமாலா போன்ற நாடுகளில் ஸ்பானியர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தது. இந்நாடுகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக ஸ்பெயினின் காலனி நாடுகளாக மாறிப்போயின. ஸ்பெயின் தனது ஆதிக்கத்தை அதிகரிக்க அதிகரிக்க கியூபாவில் எதிர்ப்புகளும் வலுத்து கொண்டே போனது. ஓர் அந்நிய நாட்டிற்கு எதற்காக நாம் பணிந்து போக வேண்டும் எனும் கேள்வி எழுந்தது. சிறு பொறியாக தோன்றிய காலனி எதிர்ப்பு வேக வேகமாக பரவி பலரை பற்றிக் கொண்டது. மக்கள் கொதிப்படைந்தனர். ஸ்பெயினுக்கு எதிராக அணிதிரட்டத் தொடங்கினர். எதிர்ப்பு வலுத்து வருவதைக் கவனித்த ஸ்பெயின் கிளர்ச்சிக்காரர்களை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்கியது. புதுச் சட்டங்களை இயற்றியது. கியூபர்கள் அரசுப் பணிகளில் அமரக்கூடாது என்றும் சொந்தமாக தொழில் நடத்தக்கூடாது என்றும் தடை விதித்தது. கருப்பர்கள் கொடூரமாக ஒடுக்கப்பட்டனர். இராணுவத்தின் அனுமதியின்றி கியூபர்கள் கியூப எல்லையை தாண்டி வெளியே போகக்கூடாது என்று கட்டாயமாக அறிவுறுத்தப்பட்டனர். 1791 முதல் 1804 வரையிலான காலகட்டத்தில் பிரான்சிலிருந்து வெளியேறிய பலர் கியூபாவில் குடியேறினர். ஸ்பெயினின் இதேச்சாதிகாரத்தை எதிர்த்து குடிபெயர விரும்பும் அனைவருக்கும் கியூபா புகலிடமாக மாறிப்போனது. கியூபாவில் வந்திறங்கிய ஸ்பானியர்கள் ஸ்பெயினுக்கு அடங்க மறுத்தனர். மீண்டும் போராட்டத்தீ பற்றிக் கொண்டது. போராளிகள் உருவாயினர். ஸ்பெயின் வழக்கம்போல் அவர்களை ஒடுக்கியது. போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. 1819 26 28 48 51 1855 போராளிகள் ஓய்வெடுத்துக் கொள்வதில்லை. ஸ்பெயினுக்கு எதிராக போராடிய ஸ்பானியர்களில் குறிப்பிடத்தக்கவர் கார்லோஸ் மானுவேல் டி செஸ்படஸ். இவர் ஓரியன் மாநிலத்தைச் சேர்ந்தவர். பெரும் பண்ணைக்காரரின் மகன். ஸ்பெயினுக்குச் சென்று மாட்ரிட் நகரில் சட்டம் பயின்று சட்டத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர். கியூபா ஸ்பெயினின் காலனி நாடாக இருப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக ஒரு கிளர்ச்சிக் குழுவை உருவாக்கினார். கியூபா கியூப நாட்டு மக்களுக்கே சொந்தம், ஸ்பெயின் ஆட்சிக்கு இங்கு இடமில்லை என்று முழங்கினார். ஒரு தற்காலிக அரசையும் இவர் உருவாக்கினார். 1874 செஸ்படஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து உலக நாடுகளின் தலைமைப்பீடமாக விளங்கிய ஸ்பெயின் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தனது சரிவை சந்தித்தது. காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த நாடுகள் ஒவ்வொன்றாக பிரிந்து சென்றன. ஸ்பெயினால் தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பொருளாதாரம் சரிந்து கொண்டிருந்தது. கிளர்ச்சிகள் வெடித்துக் கொண்டே இருந்தன. குறிப்பாக கியூபாவில் எதிர்ப்புகள் அதிகரித்துக் கொண்டிருந்தன. கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த அவசர சிறைச்சாலைகள் அமைக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான கியூபர்கள் கொல்லப்பட்டனர். காஸ்ட்ரோ போராளிகளின் வாழ்க்கையை ஆழமாக வாசித்தார். அவர்களது போர் அணுகுமுறையை கவனமாக ஆராய்ந்தார். குறிப்பாக மார்த்தியின் பங்களிப்பை வாசிக்க வாசிக்க அவரது நரம்பு முறுக்கேறியது. வாழ்ந்தால் மார்த்தியைப் போல் வாழ வேண்டும், வீழ்ந்தால் மார்த்தியைப் போல் வீழ வேண்டும் எனும் உத்வேகம் பிறந்தது. மார்த்தியின் ஒவ்வொரு எழுத்தையும் தேடித் தேடி வாசித்தார். பின்னாளில் இவரை பற்றி குறிப்பிடும்போது, கியூப புரட்சிக்கான கருத்தியல் அடிப்படையை உருவாக்கிய சிந்தனையாளர் மார்த்தி என்றார். யார் இந்த மார்த்தி? காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக சக்தி வாய்ந்த முதல் திக்குச்சியை கொளுத்தி போட்டவர் மார்த்தி. இவர் ஜனவரி 28, 1853 ஹவானாவில் பிறந்தார். அவரது தொடக்க காலம் ஸ்பெயினில் கழிந்தது. ஸ்பெயின் கியூபாவை மிருகத்தனமாக அடிமைப்படுத்தியிருந்ததை அவர் தன்னுடைய இள வயதிலேயே தெரிந்து கொண்டார். கரும்புத் தோட்டங்களில் கியூபர்களும் கருப்பர்களும் ஒடுக்கப்படுவதைக் கண்டு அதிர்ந்து போனார். இதுதான் நிதர்சனம் என்று பிறரைப் போல் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். 1869 மார்த்தி போராட்டத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். இந்த போராட்டத்திற்கு அவர் தேர்ந்தெடுத்த ஆயுதம் பத்திரிகை. இவர் தொடங்கிய பாட்ரியா லிப்ரே என்னும் ஸ்பானிஷ் பத்திரிகை போராளிகளுக்காக, அதாவது அரசாங்கத்தின் மொழியில் சொல்வதானால் கலகக்காரர்களுக்கும் சமூக விரோதிகளுக்கும் ஆதரவாக குரல் எழுப்பியது. கியூபா யாருக்கும் அடிமையாக இல்லாமல் சுதந்திர நாடாக மாற வேண்டும் என்று உரத்த குரலில் இப்பத்திரிகை முழங்கியது. அப்போது மார்த்திக்கு வயது 17 மட்டுமே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலனி ஆதிக்க எதிர்ப்புக் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே இருந்தார் மார்த்தி. சில சமயம் எழுத்தில், சில சமயம் நண்பர்களுடனான உரையாடல்களில். இப்படி ஒரு சமயம் தன்னுடைய நண்பனுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில், காலனி ஆதிக்கம் எதிர்க்கப்பட வேண்டும், கியூபக் குடியரசு மலர வேண்டும் என்று எழுதி அனுப்ப அந்த கடிதம் எப்படியோ நிர்வாகத்திடம் மாட்டிக்கொண்டது. சட்டவிரோத கருத்துக்கள் கொட்டிக் கிடந்த அந்த கடிதத்தை நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி வைத்தது. இத்தனை சிறிய வயதில் இத்தனை போராட்ட குணமா என்று அலறிய அதிகாரிகள் மார்த்திக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்தனர். சாதாரண சிறை தண்டனை அல்ல, கடுங்காவல் தண்டனை. சிறையில் அடைக்கப்பட்டார் மார்த்தி. கடுமையான படிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஒரு கட்டத்தில் மார்த்தி ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டார். காலில் பலத்த காயம், நடக்க முடியவில்லை. இறுதி வரை ஊன்றுகோலின் துணையில்லாமல் நடக்க முடியாது என்ற நிலை. தன் தந்தையின் உதவியால் சிறையிலிருந்து மீண்டார் மார்த்தி. மீண்டும் ஸ்பெயின். சிறை வாழ்க்கையும் உடைந்து போன காலும் மார்த்தியிடம் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன? 1871 ஒரு புத்தகத்தை எழுதினார். சிறைச்சாலைகளில் கைதிகள் எப்படியெல்லாம் மிருகத்தனமாக நடத்தப்படுகின்றனர் என்று முதன்முறையாக தோலுரித்து காட்டினார். தொடர்ந்து வாசித்தார். சிவில் மற்றும் சர்ச் சட்டங்கள், தத்துவம் போன்ற துறைகளில் பட்டம் பெற்றார். பின்னாளில் காஸ்ட்ரோ படித்து பட்டம் பெற்றது இந்த துறைகளில்தான். பிரான்சில் சில காலம் வசித்தார். பிறகு 1875 மெக்சிகோ வந்தடைந்தார். சுமார் ஓராண்டு காலம் மெக்சிகோவில் தங்கியிருந்துவிட்டு ஜூலியன் ஃபெரஸ் என்னும் பெயரில் இரகசியமாக கியூபாவிற்குள் நுழைந்தார் மார்த்தி. யாருக்கும் அவரை அடையாளம் தெரியவில்லை. நுழைந்துவிட்டாரே தவிர கியூபாவில் அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. ஒரு மாதம் சுற்றி அலைந்துவிட்டு மெக்சிகோ சென்றடைந்தார். அங்கிருந்து கௌதமாலா. அங்கு பேராசிரியராக சிறிது காலம் பணிபுரிந்தார். December 20, 1877 கார்மன் என்பவரை மணந்து கொண்டார். 10 ஆண்டு யுத்தம் நிறைவடைந்திருந்தது. September 3, 1878 தனது 25வது வயதில் மீண்டும் கியூபா திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் ஒரு வழக்கறிஞராகவும் மாறியிருந்தார். ஸ்பெயின் அரசாங்கம் மார்த்தியின் பெயரை இன்னமும் மறக்கவில்லை. அவர் திரும்பவும் கியூபாவிற்கு வர எந்த தடையும் அவர்கள் விதிக்கவில்லை என்றாலும் வழக்கறிஞராக பணிபுரிவதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்க மறுத்தது. மார்த்தி ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்து கொண்டார். கியூபாவின் விடுதலைக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்றே அவர் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தார். 1879 கியூபாவில் லிட்டில் வார் எனப்படும் போர் வெடித்தபோது மார்த்தி அதை ஆதரிக்கவில்லை. ஆனாலும் ஸ்பெயின் இந்த கலகத்திற்கு மார்த்திதான் மூலகுருவாக இருந்திருக்க வேண்டும் என்று தவறாக நினைத்து அவரை ஸ்பெயினுக்கு நாடு கடத்தியது. மார்த்தி அங்கிருந்து நியூயார்க் சென்றார். அங்குள்ள கியூபர்களை கூட்டி வைத்து உரையாற்றினார். நிறைய எழுதினார். சுமார் 20 வருஷங்களை அமெரிக்காவிலேயே கழித்தார். அமெரிக்காவில் கழித்தார் என்பதை விட அமெரிக்காவை படித்தார் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அருகில் சென்று அவர் கண்ட அமெரிக்காவின் முகம் விகாரமாக இருந்தது. குறிப்பாக கருப்பர்களை அவர்கள் நடத்திய விதம் மிருகத்தனமாக இருந்தது. கருப்பர்களை வெள்ளையர்கள் வெறுக்கிறார்கள், ஆனால் நான் அவர்களை மதிக்கிறேன். ஒரு கருப்பரை தரக்குறைவாக பேசும் எந்த ஒரு வெள்ளையரையும் நான் மதிக்க மாட்டேன் என்றார். 1880 ரஃபேல் செரா என்பவர் லா லிகா என்னும் கல்வி அமைப்பை தொடங்கியபோது மார்த்தி முன்னின்று வழிநடத்தினார். ஏழைகளின் பிரச்சினைகளை முன்னெடுத்துச் செல்லும் அமைப்பாக இது செயல்பட்டது. இந்த நிறுவனத்தின் அடிப்படை கொள்கை இதுதான். கருப்பர்களாக இருந்தாலும் சரி, கியூபர்களாக இருந்தாலும் சரி, இவர்களது பொதுவான பிரச்சினை ஏழ்மைதான். இவர்களது வாழ்வில் மாற்றம் கொண்டு வருவதுதான் புரட்சியின் நோக்கமாக இருக்க வேண்டும். மார்த்தியின் அத்தனை கட்டுரைகளிலும், அத்தனை கவிதைகளிலும், அத்தனை கடிதங்களிலும் இந்த அடிப்படை அம்சமே நிறைந்திருப்பதைக் காணலாம். லா லிகா என்னும் அமைப்பு பல பயிலரங்கங்களை நடத்தி மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மார்த்தியும் இந்த அமைப்பில் ஓர் ஆசிரியராக தன்னை இணைத்துக் கொண்டார். கியூபாவில் ஆங்காங்கே செயல்பட்டு வரும் புரட்சியாளர்களின் தொடர்பு கிடைத்தது. பத்திரிகை தொடங்கலாம் என்று திட்டமிட்டபோது தோழர்கள் உதவிக்கு வந்தனர். லா பாட்ரியா தொடங்கப்பட்டது. ஸ்பெயினை எதிர்த்துப் போராடுவது என்பது அநீதியை எதிர்த்துப் போராடுவதற்குச் சமமானது என்றார் மார்த்தி. ஸ்பெயின் மட்டுமல்ல, அமெரிக்காவையும் தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்பதை லட்சியமாகக் கொண்டிருந்தார். அதாவது ஏகாதிபத்தியம் எனும் பூதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை இனம் கண்டு எதிர்க்க வேண்டும் என்றார். கியூபாவையும் லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் தனது மாநிலங்களோடு மேலும் ஒன்று எனச் சேர்த்து அமெரிக்கா தனது கொடியில் மேலும் ஒரு நட்சத்திரத்தை வரைந்து கொள்ளவே விரும்பும் என்று எழுதினார். கியூபாவை ஒரு சுரண்டப்படும் மாநிலமாக ஆக்காமல் தடுத்திட சுதேசி ஆட்சியாளர்களை விரட்டியடிப்பதே முதல் கடமை என்றார். கியூபாவின் இயற்கைச் செல்வம் அனைத்தும் கியூப மக்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். அவர்களது வாழ்க்கை மேம்பாட்டிற்காகவே பயன்பட வேண்டும் என்றார். அமெரிக்காவை சமரசமற்ற முறையில் எதிர்ப்பவனாக, தேசபக்திக்காக உயிரையும் தியாகம் செய்யும் மனத்திண்மை கொண்ட ஒருவன் மட்டுமே உண்மையான தேசபக்தனாக இருக்க முடியும் என்றார். January 1895 மார்த்தி தலைமையில் புளோரிடாவை நோக்கி 3 கப்பல்கள் படையெடுத்தபோது அமெரிக்கா அந்த கப்பல்களை கைப்பற்றியது. ஸ்பானிய அரசாங்கத்திற்கும் தகவல் அனுப்பியது. March 25 மார்த்தி கியூப விடுதலைக்கான தனது கோட்பாட்டை முன்வைத்தார். அதன் முக்கிய சாரம்சம், கருப்பர்கள் வெள்ளையர்கள் இருவரும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். கருப்பர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது அவசியம். அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களே. ஸ்பெயினின் ஆதிக்கத்தை எதிர்க்காத ஸ்பானியர்களை நாம் எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை. போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும்போது தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. புரட்சியின் முடிவில் கியூபாவின் பொருளாதாரம் தழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். 1895 கியூபாவின் சுதந்திரப் போராட்டம் தீவிரமடைந்தபோது கியூபாவில் சுமார் 80,000 ஸ்பானிய வீரர்கள் பரவியிருந்தனர். மார்த்தியின் புரட்சிக்குழு எதிர்த்து நிற்க வேண்டியது இந்த பெரும்படையைத்தான். இந்த 80,000 பேரில் 20,000 பேர் மட்டுமே ஸ்பானிய இராணுவப் படை வீரர்கள். மற்றவர்கள் படை வீரர்களோடு இணைந்து கியூபர்களை ஒடுக்க தாமாகவே முன்வந்தவர்கள். இவர்கள் எண்ணிக்கை 60,000. ஏற்கனவே நடந்து முடிந்த 10 போர் முயற்சியால் கியூபர்கள் ஆயுதங்கள் வைத்திருப்பது பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் ஆட்களை திரட்ட முடிந்த அளவிற்கு ஆயுதங்களை திரட்ட மார்த்தியால் இயலவில்லை. ஸ்பானியர்களிடமோ நவீன ஆயுதங்கள் கொட்டிக் கிடக்கின்றன. ஆள்பலமும் அதிகம். கையளவே உள்ள படை வீரர்களைக் கொண்டு அவர்களை எதிர்த்து நிற்பது எப்படி? அப்போது உருவானதுதான் கெரில்ல போர் முறை. மறைந்திருந்து தாக்குதல், எதிரியை அலக்கழித்தல், அவர்களை சோர்வடையச் செய்தல், எதிரியின் ஆயுதங்களை கைப்பற்றிக் கொள்ளுதல் போன்ற செயல் திட்டங்களுடன் களத்தில் குதித்தார் மார்த்தி. ஜூன் 11 1895 முதல் நவம்பர் 30 1897 வரையில் ஆயுதங்களைப் பெற கிட்டத்தட்ட 60 முறை கெரில்ல வீரர்கள் முயன்றனர். 28 முறை இவர்கள் அமெரிக்க கருவூலத்துறையினரால் முறியடிக்கப்பட்டனர். கப்பற்படை 5 முயற்சிகளை முறியடித்தது. 4 முறை ஸ்பானியர்கள் இவர்களை வெற்றி கொண்டனர். ஆயுதங்களை சுமந்து வந்த கப்பல்கள் 2 முறை மூழ்கிப் போயின. மொத்தத்தில் 60 முயற்சிகளில் ஒன்றே ஒன்று மட்டும் வெற்றி பெற்றது. ஏப்ரல் 11 1895 தனது படையினருடன் கியூபா வந்த மார்த்தியை ஸ்பானியர்களின் படை எதிர்கொண்டது. மே 19 1895 அன்று மார்த்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். போராட்டம் மார்த்தியோடு முடிந்து போகவில்லை, மாறாக மேலும் வலுத்தது. சர்க்கரை ஆலைகளில் பணி செய்யும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஸ்பெயினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆலைகள் இழுத்து மூடப்பட்டன. ஸ்பெயினை விட அதிகம் பாதிப்படைந்தது அமெரிக்காதான். கியூபாவில் முதலீடு செய்திருந்த அமெரிக்க முதலாளிகளின் நலன் பாதிப்படைந்ததைக் கண்ட அமெரிக்கா விழித்துக் கொண்டது. ஸ்பெயினிடமிருந்து கியூபாவை பிரித்து எடுத்துவிடத் துடித்தது. பிப்ரவரி 1898 மைனே என்னும் போர்க்கப்பலை கியூபாவிற்கு அனுப்பி வைத்தது அமெரிக்கா. பிப்ரவரி 15 அன்று மைனே ஹவானா துறைமுகத்தில் வெடித்துச் சிதறியது. 260 அமெரிக்க வீரர்கள் மரணமடைந்தனர். சீற்றமடைந்த அமெரிக்கா ஸ்பெயின் மீது நேரடி தாக்குதலை தொடுத்தது. 3 ஸ்பெயின் அமெரிக்காவிடம் சரணடைந்தது. 400 அடிமைத்தனம் ஒரு வழியாக முடிந்தது என்று கியூபர்கள் மகிழ்ந்தனர். இனி கியூபாவின் கொடி பறக்கப் போகிறது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் பறந்தது என்னவோ அமெரிக்க கொடிதான். தொடர்ந்து 4 கியூபாவின் வளங்களை தன்னந்தனியாக அபகரித்தது அமெரிக்கா. பெரும் முதலாளிகள் நிலங்களை சுருட்டிக் கொண்டனர். 1 ஏக்கர் $1 என்று தானாகவே ஒரு விலையை நிர்ணயித்துக் கொண்டு நிலங்களை சுவீகரித்துக் கொண்டது. சர்க்கரை ஆலைகள் அபகரிக்கப்பட்டன. கியூபா முழுவதற்குமான சர்க்கரை உற்பத்தியை 3 அமெரிக்க நிறுவனங்கள் நிர்வகித்தன. 4 கழித்த பிறகு பெயருக்கு ஒரு பொம்மை ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு கியூபாவை விட்டு நகர்ந்தது அமெரிக்கா. 1902 நடைபெற்ற முதல் தேர்தலில் டூமாஸ் எஸ்ட்ரடா பாமா முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் வெற்றி பெற்றதற்கு காரணம் 1.5 லட்சம் பொய் வாக்காளர்கள். இவருக்கு ஓட்டு போட மறுத்தால் இராணுவம் வரும் என்று மிரட்டி ஓட்டு போட வைத்தார்கள். அப்போது தொடங்கியதுதான். 1940 குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடிஸ்டா வரையில் இதே தேர்ந்தெடுப்பு முறைதான் கையாளப்பட்டு வந்தது. இதற்கு பின்னால் இருந்த பெரும் சக்தி அமெரிக்கா. கியூபாவின் சரித்திரத்தை புரட்ட புரட்ட காஸ்ட்ரோவின் நெஞ்சில் தீ பற்றிக் கொண்டது. கியூபாவை ஆட்டிப்படைக்கும் அமெரிக்காவை ஒருநாள் நாமும் ஆட்டிப்படைக்க வேண்டும் என்ற வெறி தோன்றியது. வெற்றி அல்லது அழகிய வீரமரணம் என்று களத்தில் குதித்து போராடி தன் உயிரை மாய்த்துக் கொண்ட மார்த்தியை தனது மானசீக குருவாக வரிந்து கொண்டார் காஸ்ட்ரோ.